السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعلنا ابن مريم وأمه آية وآويناهما إلى ربوة ذات قرار ومعين. وقال النبي صلى الله عليه وسلم لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد: المسجد الحرام ومسجدي هذا والمسجد الأقصى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக, சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிரிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லா. கணேசத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்புகளில் சிலதை சிலதை விட உயர்த்தி வைத்திருக்கின்றான். அது காலங்களாக இருக்கலாம், நேரங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், ஏன் சில முக்கியமான இடங்களாக இருக்கலாம். இடங்களில் மிக சிறந்த ஒரு இடம் இருக்கின்றது என்றால் பைத்துல்லா, கஅபத்துல்லா. அதை பற்றி அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதற்கு பின்னால் உள்ள ஒரு இடம் என்றால் நபி அவர்களால் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜித் நபவி, அந்த மதீனா நகர். அதை பற்றியும் அடிக்கடி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அதே போன்ற ஒரு சிறப்பான ஊர் என்றால் அந்த ஜெருசலம், குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஊர். சிறப்பான ஒரு மஸ்ஜித் என்றால் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசல். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல்லாவை கட்டியதில் ஈடுபட்டதின் மூலமாக, அந்த ஹிதுமத்தில், அந்த பணிவிடையில் ஈடுபட்டதின் மூலமாக ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தினான். நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததன் பின்னால, ஹிஜ்ரத் செய்து வந்ததற்கு பின்னால, அவர்களுக்குரிய சொந்த வீடை கட்டுவதற்கு முன்னால மஸ்ஜிது நபவியை கட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டார்கள். அதனால தான் தியாம நாள் வரைக்கும் அந்த மஸ்ஜிதுடைய பெயரே மஸ்ஜிது நபவி, நபி அவர்களுடைய மஸ்ஜித் என்று. அதே மாதிரி தான் அந்த ஜெருசலத்தில் உள்ள அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுவதில் ஹதரத் சுலைமான், ஹதரத் தாவூத் அலைஹிமி ஸலாத்து வஸலாம் இரண்டு பேர்களும் ஈடுபடுகின்றார்கள். அதன் மூலம் அந்த இரண்டு நபிமார்களையும் அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் பைத்துல்லாவை கட்டியதற்கு பின்னால பல துஆக்களை கேட்டார்கள். அந்த துஆக்களையும் குர்ஆன் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அதே மாதிரி தான் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்ன இப்ராஹிம ஹர்ரம மக்கத வதாலி அஹ்லிஹா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மக்காவை கண்ணியமாக ஆக்கி மக்கா வாசிகளுக்காக துஆ செய்தார்கள். ரப்பி ஜஅல் பலதஹா ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா. யா அல்லாஹ், இந்த ஊரை அச்சமற்ற பயமற்ற ஊராக ஆக்குவாயாக. வருஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத், அந்த ஊர்வாசிகளுக்கு பழங்களை கொண்டு உணவளிப்பாயாக. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மக்காவை கண்ணியப்படுத்தி மக்கா வாசிகளுக்கு துஆ செய்தார்கள். அவர்கள் மக்காவை கண்ணியப்படுத்திய மாதிரி நான் மதீனாவை கண்ணியப்படுத்துகின்றேன். நபி அவர்கள் மதீனா வாசிகளுக்காக துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி மதீனத்தினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ஸாயினா வ ஃபி முத்தினா. யா அல்லாஹ், நம்முடைய மதீனாவில் நீ பரக்க செய்வாயாக. மதீனாவிலே தானியங்களை நிற்கக்கூடிய அந்த படி அவைகளில் நீ பரக்க செய்வாயாக. கையால் அள்ளக்கூடிய அந்த முத்து என்று சொல்லக்கூடிய கை சிறங்கை அந்த அளவு கோலில் நீ பரக்க செய்வாயாக. மதீனாவுடைய பழங்களிலேயும் நீ பரக்க செய்வாயாக. மதீனாவாசிகளுக்கு மட்டுமல்ல, மதீனாவுடைய பழங்களுக்கு மட்டுமல்ல, மதீனாவிலே வாழ்ந்த அன்சாரிங்களுக்காகவும் நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்மா ஃபிர்லில் அன்சார் ஒலி அபனாயில் அன்சார் ஒலி அபனாயி அபனாயில் அன்சார். அன்சாரிங்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய குழந்தைகளுடைய பாவங்களையும் அவர்களுடைய குழந்தைகளின் குழந்தைகளுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்காக மதீனா வாசிகளுக்காக துஆ செய்தார்கள் என்றால், ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த பலஸ்தீன் வாசிகளுக்காக துஆ செய்தார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி முடித்ததற்கு பின்னால மூன்று துஆக்களை செய்தார்கள். முதலாவது துஆ, யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆற்றலை தர வேண்டும், நான் நீதம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மையை தர வேண்டும், உன்னுடைய நீதத்திற்கு நிகரான ஒரு நீதம் செலுத்தக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் என்று துஆ செய்தார்கள். வஹுக்குமன் யுசாதிஃபு ஹுக்மஹு என்று துஆ செய்தார்கள். அதையும் அல்லாஹ் கபூலாக்கி கொடுத்தான். இரண்டாவது அவர்களே துஆ செய்கின்றார்கள், ரப்பிஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எனக்கு ஒரு ஆட்சியை தர வேண்டும், இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத மிக பெரிய ஒரு ஆட்சி. அதையும் அல்லாஹ் கபூல் செய்தான். மனிதர்களுடைய ஆட்சி மட்டுமல்ல, ஜின்களுடைய ஆட்சியையும் அல்லாஹ் கொடுத்தான். பறவைகள் மிருகங்களுடைய பாஷைகளையும் கற்றுக் கொடுத்தான். காற்றையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். மூணாவது துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு வருகின்றார்களோ அவர்கள் தொழக்கூடிய அந்த தொழுகையை சிறந்த தொழுகையாக ஆக்க வேண்டும், அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விட வேண்டும் என்று ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் துஆ செய்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த இரண்டையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான், அந்த மூன்றாவது நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் ஆதரவு வைப்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த மஸ்ஜித் அக்ஸா அமைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு குதுஸ் என்று சொல்லப்படும். குர்ஆனிலேயும் அல்லாஹ் கூறுகின்றான், ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டத்தை பார்த்து, யா கௌம் உதுகுலில் அர்தல் முகத்தஸா, அந்த பரிசுத்தமான அந்த தூய்மையான ஊரிலே நீங்கள் நுழையுங்கள். அங்கே ஒரு சிட்டி ஒன்று இருக்கின்றது, உலகத்தில் ஆக பழமை வாய்ந்த சிட்டி, அரிஹா என்று சொல்லப்படும். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ரொம்ப பக்கத்தில் அந்த அரிஹா என்ற ஒரு டவுன் இருக்கின்றது. உலகத்துடைய சிட்டிகளில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால உருவான அந்த அரிஹா என்ற சிட்டியும் அங்கே தான் இருக்கின்றது. குர்ஆனிலேயும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி குறிப்பிடுகின்றான். எப்பொழுதெல்லாம் மிஅராஜை பற்றி பேசப்படுமோ அப்பொழுதெல்லாம் அந்த ஆயத் உலகத்தில் ஓதப்படும். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், அந்த அல்லாஹ் உயர்ந்து விட்டான். அந்த அல்லாஹ் எப்படியாப்பட்டவன் என்றால், தன்னுடைய அடியானை ஒரே ஒரு இரவுல ஹரம் ஷரீஃபிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கொண்டு வர செய்து அதற்கு பின்னால் அவர்களை தன்னுடைய விண்ணுலக பயணத்திற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன் பக்கம் அழைத்தான். அந்த அக்ஸாவை சூழ உள்ள இடம் அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதை சூழ உள்ள இடங்களுக்கு நாங்கள் பரக்க செய்திருக்கிறோம். முஃபஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள், பரக்க செய்யப்பட்ட ஊர் வெறும் அந்த பலஸ்தீன் மட்டுமல்ல, பலஸ்தீனாக இருக்கலாம், ஜோர்டான், லெபனான், சிரியா, இந்த நான்கு ஊர்களையும் பரக்க செய்யப்பட்ட ஊருக்குள்ளே முஃபஸிரீன்கள் கொண்டு வருகின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த பரக்கத்துடைய சில அடையாளங்களை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே விளையக்கூடிய பழங்களை எடுத்துக் கொள்ளலாம், அங்கே விளையக்கூடிய விவசாய பயிர்களை எடுத்துக் கொள்ளலாம், காய்கறி வகைகளை எடுத்துக் கொள்ளலாம். அதை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியம். சென்ற மூன்று வாரங்களுக்கு முன்னால நாம் அங்கே சென்றிருந்தோம். நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லல, எதை கண்டோமோ அதைத்தான் கூறுகின்றோம். கத்திரிக்காயை எடுத்தோம் என்றால் நம்முடைய நாட்டில் ஐந்தோ ஆறோ எட்டோ பத்தோ போட்டால் தான் ஒரு கிலோ வரும். அங்கே ஒரே ஒரு கத்தரிக்காய் ஒரு கிலோவை விட அதிகமாக இருக்கும். சிலவேல ஒன்னரை கிலோவில் இருக்கும் ஒரு கத்தரிக்காய். அந்த கோவா என்று நாங்கள் கூறுவோம், கிட்டத்தட்ட ஒரு கோவா இரண்டு மூன்று கிலோ பாரம் உள்ளதாக இருக்கின்றது. ஒரே ஒரு மாதுளம் பழம் ஒரு கிலோவை விட பெரிதாக இருக்கின்றது. ஒரு மாதுளம் பழம் இப்பொழுது படுகின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், தியாமனால் நெருங்கக்கூடிய நேரத்தில் மாதுளம் பழம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்றா, அந்த ஒரு பழத்தால் ஒரு குடும்பம் சாப்பிடுவார்கள் என்றார்கள். அந்த அளவுக்கு இல்ல, ஆனாலும் ஒரு கிலோவுடைய அளவுக்கு இருக்கும் ஒரே ஒரு மாதுளம் பழம். அந்த பரக்கத்துகளையும் அங்கே நாம் காணலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஹதரத் அபூதர் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கின்றார்கள். புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ஐயுல் மஸ்ஜிது வுதிஅ ஃபில் அர்தி அவ்வலா. யா ரசூலல்லாஹ், உலகத்தில் முதல்ல கட்டப்பட்ட பள்ளி எது? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் ஹராம். சும்மா மாதா, அதற்கு பின்னால எது? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இரண்டாவது மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்படுகின்றது. கேட்டார்கள், கம் கானத் பைனஹுமா, அந்த இரண்டு மஸ்ஜிதுகளுக்கு மத்தியில் இருந்த இடைவெளி காலம் எவ்வளவு? நபி அவர்கள் சொன்னார்கள், அர்பஊன சனா, பைத்துல்லா கட்டப்பட்டு நாற்பது வருடங்களுக்கு உள்ளேயே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் கட்டப்படுகின்றது. ஹதரத் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் இப்னு மாஜா அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட சொன்னார்கள். நீங்க அங்கே செல்லுங்கள், அங்கே நீங்கள் சென்று தொழுங்கள். அங்கே தொழக்கூடிய ஒரே ஒரு தொழுகை உலகத்தில் உள்ள ஆயிரம் தொழுகைகளை விட சிறந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மிக தெளிவான சஹீஹான ஹதீஸ் தான், லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா தலாசத்தி மசாஜித். உலகத்தில் மூன்று மஸ்ஜிதுகளுக்காக தனியாக அதற்காக பிரயாண ஏற்பாடுகளை செய்து அங்கே சென்று விட்டு வரலாம். ஒன்று பைத்துல்லா, இரண்டாவது மஸ்ஜிது நபவி, மூணாவது மஸ்ஜிது அக்ஸா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த மஸ்ஜிதை சிறப்பாக்கினான் என்றால், நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால சுமார் 16-17 மாதங்கள் நீண்டும் அந்த மஸ்ஜிது அக்ஸாவை முன்னோக்கி தொழும்படி நபி அவர்களுக்கு அல்லாஹுடைய உத்தரவு. அந்த மஸ்ஜித் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருப்பார்கள். இடையிடையே வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்பாங்க. பைத்துல்லாவை நோக்கி தொலை சொல்லி வகை வராதாண்டு இடையிடையே தன்னுடைய தலையை தூக்கி பார்ப்பார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் வகையையும் இறக்கினான். கதனாரா
நீங்க அடிக்கடி உங்களுடைய முகத்தை தூக்கி கொண்டு பார்ப்பதை நாங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க ரொம்ப விரும்பக்கூடிய பொருந்தி கொண்ட மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் முன்னோக்கி தொழுங்கள் என்று பனு ஹாரிசா என்ற கோச்சரத்தாருடைய ஒரு மஸ்ஜிதில தான் நபி அவர்கள் துஹர் தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் வஹி வருகின்றது. இரண்டு ரகாத் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுது விட்டார்கள். மீதமுள்ள இரண்டு ரகாத்தை நபி அவர்கள் பைத்துல்லாஹ்வை நோக்கி தொழுகின்றார்கள். அதனால தான் அந்த மஸ்ஜிதுக்கு இன்று வரைக்கும் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், இரண்டு கிப்லாக்களுடைய மஸ்ஜித் என்று சொல்லப்படுகின்றது. எல்லா ஹாஜிமார்களும் அதை போய் பார்ப்பார்கள். இந்த காரணம் அதற்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தை என்று பெயர் வருகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நபி அவர்களுடைய மிஅராஜுடைய பயணம் நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த பைத்துல்லாவில் இருந்தே நேரா தன்னுடைய தர்பாருக்கு அழைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஹரம் ஷரீஃபிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நபி அவர்களை கொண்டு வர செய்து, நபி அவர்கள் அங்கிருந்து இங்கே பிரயாணம் செய்ய வைத்து, இங்கே வந்ததற்கு பின்னால தபரானியுடைய ரிவாயத், ஆயிரக்கணக்கான நபிமார்களை அல்லாஹ் அங்கே ஒன்று சேர்க்கின்றான். அந்த நபிமார்கள் அனைவர்களுக்கும் நபி அவர்கள் இமாம செய்கின்றார்கள். அதற்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹ்வை சந்திக்க செல்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இவ்வளவு மிக முக்கியமான மிஅராஜுடைய பயணம், அதை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து தான் அல்லாஹ் ஆரம்பிக்க வைத்தான் என்றால் அதற்கும் தனியான ஒரு சிறப்பு இருப்பதின் மூலமாக நபி அவர்கள் மிஅராஜுக்கு சென்று விட்டு வருகின்றார்கள். ஒன்று சொன்னார்கள், நான் ஒரே இரவிலே இங்கிருந்து ஜெருசலமும் சென்றேன், மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நபிமார்களையும் சந்தித்தேன், அங்கிருந்து ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹுவை சந்தித்து அதே இரவிலே வந்து விட்டேன் என்ற நேரத்தில் சில காபிர்கள் வந்து கேட்டாங்க ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, தோழர், ஓட நண்பர், ஒரே இரவுல இங்கிருந்து ஜெருசலம் சென்று அங்கிருந்து ஏழு வானங்களை தாண்டி அல்லாஹுவையும் சந்தித்து அதே இரவிலே திரும்பி வந்து விட்டதாக கூறுகின்றாரே, இதை எவ்வாறு நம்புவது? ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டார்கள். கேட்டாங்க, நபி அவர்கள் சொன்னார்களா? சொன்னார்கள். ஆம், நபி அவர்கள் நிச்சயமாக சொன்னார்கள். ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வல்லாஹி லைன் கான காலஹு, வல்லாஹி லைன் கான காலஹு லகத் சதக. அந்த நபி அவர்கள் சொல்லி இருந்தால் நிச்சயமாக அவர் உண்மையை தான் சொல்லி விட்டார். கேட்டாங்க, துஸத்திகுஹு அலா தாலிக், இந்த ரொம்ப தூரமான பிரயாணம் செய்ததையும் நீங்க நம்புறீங்களா, உண்மைப்படுத்துறீங்களான்னு கேட்டதற்கு ஹதரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அதை விட தூரமான செய்தி, நபி அவர்கள் சுவர்க்கத்தை பற்றி கூறுகின்றார்கள், நரகத்தை பற்றி கூறுகின்றார்கள், மஹ்ஷரை பற்றி கூறுகின்றார்கள். இதை எல்லாத்தையும் இதுவரைக்கும் நாங்கள் கண்டதில்லை. நாம் அதை நம்புகின்றோம் என்றால் இதை எவ்வாறு நம்ப மாட்டோம்? நிச்சயமாக நபி அவர்கள் சொல்லி இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்றார்கள் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனால் காபிர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இப்பொழுது கேட்கிறாங்க, அப்படின்னா நீங்க உண்மையில போயிருந்தீங்கண்டா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி சொல்லுங்க, அதில் உள்ள தூண்களை பற்றி சொல்லுங்க, அதில் உள்ள கட்டிடங்களை பற்றி சொல்லுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஃபதஹப்து அன்அது குல்லமா அன்அது, நான் அதை பற்றி வர்ணித்துக் கொண்டே இருந்தேன். வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹத்தல் சபஸ இலைய பாதுல் நாத், எனக்கு கொஞ்சம் அங்கன முன்னுக்கு பின் முரண் மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் மஸ்ஜித் இளைய, அந்த மஸ்ஜித் எனக்கு முன்னால கொண்டு வந்து காட்டப்படுகின்றது. அதை பார்த்து கொண்டே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். கடைசியில் அந்த மக்கள் சொன்னார்கள், அல்லது அசாப, அந்த ரசூலுல்லாஹ் உண்மையை சொல்லிவிட்டார், நாங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் பதில் சொல்லிவிட்டார் என்று அந்த கூட்டம் சொன்னதாகவும் ரிவாயத்துகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதிகமான நபிமார்கள் அந்த ஊருக்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். ஹதரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த ஊரில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஜோர்டான்ல இருந்து ஜெருசலம் போற வேலையில ஜிஸ்ருல் ஹுசைன் ஹுசைன் பிரிட்ஜ் என்று அதுதான் போர்டர். அந்த போர்டரை தாண்டி வரக்கூடிய இடத்துல ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அங்கேயும் பெரிய ஒரு மஸ்ஜித் ஒன்று கட்டப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு ஊர் ஹைப்ரூன் என்று சொல்லி அதுவும் ரொம்ப பழமை வாய்ந்த ஊர். அந்த ஊரிலே மஸ்ஜிதுல் கலீல் என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு மஸ்ஜித் இருக்கின்றது. அந்த ஊருடைய பெயரும் மதீனத்துல் கலீல். ஹதரத் இப்ராஹிமுடைய பேரனால உள்ள அந்த ஊர் அந்த மஸ்ஜிதுக்கும் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, சென்ற மூணாம் திகதி இந்த மாதத்துடைய மூணாம் திகதி ஜும்மாவுடைய தொழுகை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொழுதோம். மக்கள் சொல்வதை போன்று பெரிய அளவுல ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட மக்கள் ஜும்மா தொழுகையில கலந்திருப்பார்கள். இது 100 10,000 உண்டு ஒரு கணிப்பு. சில வேளை அதை விட கூடுதலாக குறைவாக இருக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வெளிப்பாகத்துல யூதர்களுடைய போஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அதற்குள்ளே வந்து இஸ்லாமிய பலஸ்தீனுடைய போஸ்டர் அவங்க இருக்கிறாங்க. ஐங்கால தொழுகைகள் நடக்கின்றது. ஜும்மா தொழுகைக்கு எந்த அளவுக்கு வெளியூர்களில் இருந்து மக்கள் வருகின்றார்கள் என்றால், ஜும்மா சலாம் கொடுத்த உடனேயே அதே மெஹ்ராபில் இக்காம சொல்லி அசர் தொழுகையையும் ஜமாஅத்தா ஜும்மா தத்தனியமா தொழுகிறாங்க. இந்த அந்த அளவுக்கு வெளியூர்களில் இருந்து மக்கள் வருகின்றார்கள், வெளிநாடுகளில் இருந்து வருகின்றார்கள். சில நேரத்தில் கொஞ்சம் அந்த போர்டர்ல கஷ்டப்படுத்துவாங்க, சிரமப்படுத்துவாங்க. ஆனால் இந்த சிரமங்களை நாங்க பெரிதாக எடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த அந்த இடத்திற்கு போற ஒரு சந்தர்ப்பம், அந்த மஸ்ஜிதுல தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஹரம் ஷெரீஃபுக்கு செல்கின்றோம், மஸ்ஜிது நபவிக்கு செல்கின்றோம். அதற்கு அடுத்தபடியா உள்ள மிக முக்கியமான இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. அதே மாதிரி தன் ஹைபரூன் என்ற ஊர்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயரில் அந்த மஸ்ஜிதுல் கலீல் கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய கீழ் பகுதியில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அடங்கி இருப்பதாக அங்குள்ளவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம், அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் சாரா, அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் இஸ்ஹாக், அவருடைய மனைவி, அவர்களுடைய பேரன் ஹஜ்ரத் யாகூப், அவர்களுடைய மனைவி, இந்த 6 பேர்களும் அந்த அண்டர் கிரவுண்ட் பகுதியில் அடங்கப்பட்டிருப்பதாக அங்குள்ளவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ரொம்ப கவலையான விடயம் என்னண்டா, உலகத்தில் உள்ள மஸ்ஜிதுகள் ஆக விசேஷமான ஒரு மஸ்ஜித், அதையும் யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஆனால் அந்த மஸ்ஜிதை சூழ 100 முஸ்லிம்கள் தான் வாழுகின்றார்கள். நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுல ஜுமாவை தொழுதி விட்டு மஹ்ரிபி தொழுகைய அந்த மஸ்ஜிதுல் கலீல்ல தொழணும் என்று போய் சென்று விட்டோம். 5:10 விண்டருடைய காலம், 5:10 மஹ்ரிபுடைய நேரம் வருது. அங்கே மஹ்ரிபு தொழுவதற்கு நாங்கள் நின்றோம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, கவலை என்னண்டா, ஒரு 15 பேர் கூட மஹ்ரிப் தொழுகையில கலந்திருக்க மாட்டாங்க. அதனுடைய ஹாஃப் மஸ்ஜிதுடைய பின்பக்கத்தை யூதர்கள் கைப்பற்றி இருக்கிறாங்க. 1990 ஒரு யூதன் காலையில ரமதானுடைய வேலையில குளிர்காலத்துல அவன் பெரிய ஒரு போர்வையால தன்னை மூடிக்கொண்டு மெஷிங்கனை மறைத்து வைத்துக் கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளே வந்து எப்படி காத்தாங்குடியுடைய நிகழ்ச்சி நடந்ததோ அதே மாதிரி ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது கொண்டிருந்த வேலையில அந்த மெஷிங்கனால ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட 28 பேர் அதே நேரத்தில் ஷஹீதாகி விடுகின்றார்கள். 100 அதிகமானவர்கள் காயப்பட்டு விடுகின்றார்கள். அதனால சில நாட்கள் அந்த மஸ்ஜிதை மூடி வைக்கின்றார்கள். பின்னால் ஒரு சமரச பேச்சு எவ்வாறு நடக்குது என்றால், முன்பக்கம் முஸ்லிம்களுக்கு பின்பக்கம் யூதர்களுக்கு, இது அவர்களுடைய சதி திட்டமாகவும் இருக்கலாம். யூதர்களுக்கு பின்பக்கம் கொடுக்கப்படுகின்றது. எதை சொல்ல பாருவோம் என்றா, முன்பக்கத்தில் நாங்கள் மகளிர் தொழுகின்றோம், மைக்கில கூட பாங்கும் சொல்லப்படல, மைக்கில தொழுவிக்கவும் இல்லை. ஆனால் பின்பக்கத்தில் யூதர்கள் எவ்வளவு சப்தம் போட்டு வணங்குறாங்க, எங்களால பார்க்க முடியாது. அந்த ஒய் அந்த சப்தத்தை வைத்து நாங்கள் அனுமானித்தோம். 100 அதிகமான யூதர்கள் பின்னால ரொம்ப சத்தமா அவர்களுடைய மத அடிப்படையில வணங்கி கொண்டிருந்த அந்த சப்தத்தை காதால கேட்கக்கூடியதாக இருந்தது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற பல அத்தாட்சிகளை அங்கே வைத்திருக்கின்றான். மிக முக்கியமான நபிமார்கள் ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம் அதற்கு பைத்தே லஹம் என்று குறிப்பிடுவார்கள். அங்கே பெரிய ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. ஹதரத் தாவூத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு மஸ்ஜிதும் கட்டப்பட்டிருக்கின்றது. அதை யூதர்கள் அவர்களுடைய சேன சினகோக்காக மாற்றி அவர்களுடைய வணக்க ஸ்தலமாக ஆக்கி இருக்கிறாங்க. ஜபலே ஜெய்தூன் உண்டு, மஸ்ஜித் அக்ஸாவுக்கு மேல ஒரு பகுதி இருக்குது, அங்கே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பேரில் ஒரு மஸ்ஜித், ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் வானத்திற்கு உயர்த்தப்பட்ட இடம் என்று அங்குள்ள சிலர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவர்களுக்கு மாயிதா அந்த மரபை இறங்கிய இடம் என்று இன்னும் ஒரு இடம் இருக்கின்றது. ஹதரத் சல்மான் ஃபாரிசி, ஹதரத் ராபியா அதவியா ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களும் அங்கே அடங்கி இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இது போன்ற எத்தனையோ இஸ்லாமிய வரலாறுகளில் மிக முக்கியமான இடங்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி நபி அவர்கள் ஹதீஸிலே சொல்வார்கள், அஹப்பு ஸலாத்தி இலல்லாஹி ஸலாத்து தாவூத், தொழுகைகளாக ரொம்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை தாவூதுடைய தொழுகை. ஓ அஹப்பு ஸியாமி இலல்லாஹி ஸௌமி தாவூத், நோன்புகள்ல தாவூதுடைய நோன்பு தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நோன்பு. யஸூமு யௌமன் வ யுஃத்திரு யௌமா, ஒரு நாளைக்கு நோன்பை பிடிப்பாரு, ஒரு நாளைக்கு நோன்பை விடுவாரு, அந்த நோன்பு தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான நோன்பு. ஹஜ்ரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு மஸ்ஜிதை கட்டியிருக்கின்றார்கள். அதை யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முஸ்லிம்கள் செல்வதற்கு அனுமதி தருகின்றார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஜபூர் வேதத்தை எவ்வளவு இனிமையா ஓதுவார்கள் என்றால், சில ரிவாயத்துகள்ல வருது பறவைகள் கூட அந்த ஓசையை கேட்டு நின்று விடுமா, அந்த அளவுக்கு மிக இனிமையான ராகத்தில அந்த ஜபூர் வேதத்தை ஓதுவாங்க. ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு வெளியில சென்று கொண்டிருக்கின்றார்கள், ஒரு வீட்டிலிருந்து குர்ஆனுடைய சப்தம் வருது. யார் என்று விசாரித்தாங்க, ஹஜரத் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் அங்கேயே நின்று ஹஜரத் அபூ மூஸாவுடைய அந்த கராத்தை கேட்டு கடைசியில சொன்னாங்க, லகத் உதீத மிஸ்மாரன் மின் மஸாமீரி தாவூத், அபு மூசா அந்த தாவூதுடைய அந்த ராகத்தை அல்லாஹ் உங்களுக்கும் தந்திக்கிறான். தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ராகம் அதே இனிமையை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்று சொல்லி அவருடைய கராத்தை நபி அவர்கள் நின்று கேட்பார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களால் கட்டப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பழைய பள்ளிவாசல் அது கீழ்ப்பகுதியில் இருக்குது, அதற்கு மேலால பெரிய ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி இருக்கின்றார்கள். அநேகமானவர்கள் அந்த குப்பத்து சஹ்ரா என்ற அந்த பச்சை கலர் மினாராவ, ஒரு மஞ்சள் கலர் ஒரு வகையான மினாராவோடு கட்டப்பட்டதை அநேகமானவர்கள் நினைக்கிறார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று. அது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல, அது குப்பத்து சஹ்ரா என்று வலீத் இப்னு அப்துல் மலிக்குடி ஆட்சி காலத்துல ரொம்ப வேலமானங்களுடன் அவரால் கட்டப்பட்ட ஒரு குப்பா. அங்கிருந்து தான் நபி அவர்கள் மியராஜுக்கு சென்றதாக கூறுகின்றார்கள். அதற்கு நேர முன்பக்கத்தில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்றது, பின்பக்கத்தில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்றது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கடைசி தாப்ப 5 கிலோமீட்டரை விட அதிகம், முழு மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய புல் 4 பக்கத்தில் உள்ள தாப்பகள் 5 கிலோமீட்டரை விட பெரியது, நீளமானது உயரமானது. கடைசி பின்பக்கத்தில் உள்ள தாப்பையில் ஒரு பகுதி ஹைக்கல சுலைமான் என்று அதற்கு சொல்லப்படும். அந்த இடத்தை தான் யூதர்கள் பிடித்து கொண்டு அவர்களுடைய வணக்க தலமாக மாற்றி அங்கே 100,000 யூதர்கள் வந்து அவர்களும் அங்கே வணங்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், உலகத்தில் சிலர் நிறைய நாடுகளுக்கு பிரயாணம் செய்வாங்க, இன்னும் அல்ஹம்துலில்லா பலர் விடுமுறை காலங்களில் மக்காவை நோக்கி செல்வார்கள், மதீனாவை நோக்கி செல்வார்கள், அந்த ஹரமைன் ஷரீஃபை சந்திப்பார்கள். அதே மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் நோக்கி செல்லலாம், அல்லாஹுடைய குதிரத்துகளை அங்கே பார்க்கலாம். அங்கே சென்றால் அந்த நபிமார்கள் செய்த அந்த தியாகங்களை நம்முடைய கண்களுக்கு முன்னால் நிறுத்தி பார்க்கலாம். ஹஜ்ரத் மூஸா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த தியாகம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அது போன்ற பல நபிமார்களுடைய நபியவர்களே சொன்னார்கள், மல்ஜஉல் அன்பியா, நபிமார்கள் ஒதுங்கிய இடம், அதிகமான நபிமார்கள் வந்து போன இடம், அங்கே சென்று அந்த இடங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்த தியாகங்கள் நம்முடைய ஞாபகத்திற்கு வரும். அது மாத்திரமல்ல, அடிக்கடி நாங்கள் குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் மூசாவை பற்றி வந்த அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனடி எங்களுடைய சிந்தனையில் அது வரும். மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி வந்த அந்த சிந்தனை வரும். குதுசை பற்றி வந்தால் இருந்தால் அந்த சிந்தனை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு ஜக்கரியா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மிஹ்ராப் இருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இரண்டு பேர்களும் ஒதுங்குவதற்குரிய இடமாக அல்லாஹ் இதையாக்கினான். குர்ஆன்ல கூறுகின்றான், நாங்க மரியமையும் அவருடைய மகனையும் ஒரு அத்தாட்சியாக ஆக்கி மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இஸ்லாமிய வரலாற்று மிக முக்கியமான இடங்களாக இருக்கின்றது. சிலர்கள் சொல்வதை போன்று அந்த அளவுக்கு சிரமம் அல்ல. சில நேரங்களில் ஒரு சிலர் கொஞ்சம் தடுத்து நிறுத்தப்பட்டு ரெண்டவர் மூணவர் நாலவருக்கு பின்னால அவர்களை மீண்டும் அனுப்பி வைப்பார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இது போன்ற இடங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் செய்த தியாகங்களும் முன்னால வரும். குர்ஆன் ஓதக்கூடிய நேரங்களில் அந்த ஆயத்துகள் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் பார்த்த அந்த காட்சிகளும் நமக்கு முன்னால வந்து இன்னும் அதனுடைய நம்பிக்கைகள் அதிகமாகும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன விஷயங்களை சொன்னார்களோ, எவ்வாறு ஹரம் ஷரீஃபை பற்றி, மஸ்ஜித் நபவியை பற்றி, மஸ்ஜித் அக்ஸாவை பற்றி சொன்னார்களோ, அவைகளையும் நாம் நம்பி அதே அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, எவ்வாறு இஸ்லாமியர்கள் அந்த மக்கா மதீனா அந்த இரண்டு ஊர்களுக்கும் செல்வதற்குரிய சந்தர்ப்பங்களை தந்தாயோ, அதே போன்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை தந்து விடுவாயாக. அந்த மஸ்ஜிதிலே தொழக்கூடிய பாக்கியங்களை தருவாயாக. அங்கே என்னென்ன குளறுபடிகள் நெருக்கடிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்படுகின்றனவோ யா அல்லாஹ், அதிலிருந்து விசேஷமாக அங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்களை பாதுகாப்பாயாக. எல்லா விதங்களிலும் அவர்களுக்கு மேலாலும் கீழாலும் முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் அவர்களுக்கு உதவி செய்வாயாக. ரப்பே ரஹ்மானே, நம் அனைவருடைய முடிவுகளை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. For more lectures visit slhub.com.